الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. صدق الله. எல்லாருக்கும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்தோர்கள், பிறந்தோர்கள், கியாமத்து நாள் வரை வருகின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உரித்தாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹுடைய உயர்ந்த கடமைகளில் ஒன்றான ஜுமாவை நிறைவேற்ற அவனின் தூய இல்லமாம் பள்ளி வாயிலுக்கு வருகை தந்திருக்கும் அன்பு சகோதர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதர்களே, இன்னும் இரண்டு மூன்று வாரங்களிலே மங்களமான பரக்கத்து பொருந்திய ஒரு மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். கடந்த மூன்று நான்கு நோன்புகள், மூன்று நான்கு வருடங்களாக நாம் சந்தித்த அந்த ரமலானுடைய காலங்கள் சொல்லனா துயருடனும் அமல்களை செய்வதிலே சுதந்திரமற்ற ஒரு சூழலிலுமே நம்முடைய காலங்கள் கழிந்திருந்தது. அதை நாம் மறந்திருக்க மாட்டோம். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுதும் நம்மை நோக்கி ஒரு ரமலான் வருகிறது. அது எப்படி நம்மை வந்து சேரப்போகிறது என்பது யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் இப்பொழுது கூட நாம் பல நெருக்கடிகள், சிரமங்கள், கஷ்டங்களோடுதான் நம்முடைய அமல்களை மேற்கொள்ள வேண்டிய அமைப்புகளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு மூமினை பொறுத்தவரையிலே இந்த சிரமங்கள் ஈமானுடைய பரீட்சையாக, ஈமானுடைய சோதனையாக, ஈமானை வலுப்படுத்தும் பல நடவடிக்கைகளாக கூட அல்லாஹ்வுடைய பார்வையில் இருக்கலாம். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் இந்த வருகின்ற ரமலானை மிக சிறப்பாக, கண்ணியமாக, அதனுடைய அமல்களை முறையாக நாமும் நம்முடைய குடும்பமும், நம்முடைய கிராமமும், நம்முடைய ஊரும், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த காலத்தினுடைய ஒரு அடிப்படை தேவையாக இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த சங்கையான ரமலான் பல அருள்களை தாங்கிய சுமந்த வண்ணம் தான் நம்மிடத்திலே வருகிறது. அதிலே முதல் பகுதியே ரஹ்மத்தாக இருக்கிறது, அடுத்த பகுதி மஃபிரத்தாக இருக்கிறது, அடுத்த பகுதி நரக விடுதலையாக இருக்கிறது. உலகத்திலே பருவ வயதை அடைந்ததிலிருந்து மரணம் அடைகின்ற வரை அதற்கிடையே சந்திக்கின்ற ஒவ்வொரு கட்டங்களிலும் ஒரு முஸ்லீமுடைய, ஒரு மூமினுடைய இலட்சிய குறிக்கோளே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அவனுடைய மஃபிரத்தை பெற்றவர்களாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து இறுதி முடிவை அடைந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய அந்திம நாளிலே, கடைசியாக இந்த உலகத்தில் நான் விடுகின்ற அந்த கடைசி மூச்சின் போது எனக்கு காட்டப்படுகின்ற அந்த கண்கொள்ளாத காட்சி அது சுகனமாக இருக்க வேண்டும். அதுதான் உன்னுடைய இருப்பிடம் என்று அல்லாஹ் நமக்கு ஒரு சுப செய்தி சொல்லி நம்மை இந்த உலகிலிருந்து தூக்கி கொள்ள வேண்டும். இதுதான் அன்பார்ந்தவர்களே எல்லா மூமினுடைய, முஸ்லீமுடைய இலட்சியமாக, குறிக்கோளாக, வாழ்க்கையினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. ஆக அதை பூர்த்தி செய்து கொள்ளும் ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் அந்த மாதம் முழுவதும் அதை மூன்று பாகங்களாக பிரித்து அல்லாஹ் அதை நமக்கு தந்திருக்கிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, அந்த மாதத்தை அழகான முறையில் வரவேற்று அழகிய முறையில் வழியனுப்பும் நட்பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர்களே, கடந்த காலங்களிலும் இந்த ரமலான் வந்துவிட்டு போனது. இந்த ரமலானை நாம் அடையும் போது நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ரமலானிலே சில நாட்கள் ரமலானிலே நோன்பு வைக்க முடியாதவர்களாக, அந்த நோன்பை நோக்க கூடாது என்று தடை உத்தரவு பிறப்பித்தவர்களாக சில காலங்களை சந்திப்பார்கள். அதிலே பருவ வயதை அடைந்த அதிகமான பெண்கள், அது முதல் பகுதியா, நடுப்பகுதியா, இறுதிப்பகுதியா, ஏதோ ஒரு காலத்திலே அவர்கள் அந்த ரமலானிலே நோன்பை நோக்க முடியாத ஒரு சிக்கட்டான நிலைக்கு ஆளாகுவார்கள். ஆறு நாளாக, ஏழு நாளாக, எங்கோ அரிதாக சில பெண்களுக்கு 15 நாட்களாக, அதைவிட கூட தாண்டிய அடிப்படையில் பல்வேறுபட்ட அடிப்படையில் பெண்கள் அந்த அவர்களுடைய உடல் வாகுக்கு ஏற்ப அல்லாவுடைய ஏற்பாட்டிலே அவர்கள் நோன்பு நோக்காதவர்களாக இருப்பார்கள். பெரும்பான்மையாக 6 நாள், 7 நாட்கள் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அல்லாவுடைய ஏற்பாட்டிலே ரமலானை சந்திப்பதற்கு ஓரிரு வாரங்களுக்கு முன்னாலே அவர்கள் குழந்தை பெற்றவர்களாக இருந்தால் சில வேளை ரமலான் முழுவதுமே அவர்களுக்கு ஒரு நோன்பை கூட நோக்க முடியாத அளவிற்கு அந்த பிள்ளை பேரு ஊடாக வருகின்ற இரத்தப்பெருக்கின் ஊடாக அவர்கள் நோன்பு நோக்க மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ஒவ்வொரு ஆணையும் தனது குடும்பத்தினுடைய பொறுப்புதாரியாக ஆக்கியிருக்கிறார். நீங்கள் எல்லோரும் உலகத்திலே பொறுப்புகளை சுமந்து வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய பொறுப்புகள் பற்றி கேட்கப்படுவீர்கள். வீடு கொடுப்பது ஒரு பொறுப்பாக தெரிகிறது, உடை வாங்கி கொடுப்பது ஒரு பொறுப்பாக தெரிகிறது, உணவு கொடுப்பது பொறுப்பாக தெரிகிறது. தேவைகளுக்கு ஏற்ப அது சொந்த வாகனங்களோ அல்லது அதற்கு ஈடாக கூலிக்கு அமர்த்தப்பட்ட வாகனமோ, இப்படி எல்லாம் பிரதான தேவைகள், இவைகளெல்லாம் நம்முடைய பொறுப்பாக விளங்கியிருக்கும். நாம் ஒரு பெண்ணை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அவள் என்னுடைய மனைவி என்ற ஸ்தானத்தினுடைய வாழ்க்கையிலே பங்குதாரியாக வந்திருக்கிறாள். எனவே அவளுக்கு நான் செலுத்த வேண்டிய இஸ்லாமிய கடமைகளோடு சம்பந்தப்பட்ட பொறுப்புகளை நாம் விளங்கியிருந்தாலும் நம்மில் அதிகமான பொதுபோக்காக இருக்கிறோம் அல்லது அதை ஒரு பெரிய தேவையாக நாம் கருதாமல் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மனைவி இருப்பார்கள். இன்னும் நோன்பு ஒருவருக்கு சுமாராக ஒரு 3 வாரங்கள் தான் இருக்கும். இப்பொழுது நம்முடைய மனைவி கடந்த ரமலானிலே நோன்பு நோற்றிருக்க மாட்டாள். 6 தினங்களோ 7 தினங்களோ அவள் நோன்பு நோற்றிருக்க மாட்டாள். இதுவரையுமே அந்த நோன்பை கலா செய்யவில்லை என்றால் அன்பார்ந்தவர்களே, அந்த கலாவிற்கான வழிகாட்டல் ஒரு கணவனுடைய பொறுப்பு இல்லையா? அது ஒரு தந்தையாக இருந்தால் வயது வந்த பருவத்தை அடைந்த பிள்ளைகள் நம்முடைய வீட்டுக்குள்ளே நம்முடைய கையிலே பொறுப்பாக அல்லாததால் தரப்பட்டிருந்தால் அவர்களுக்கு இந்த விடயங்களை உணர்த்துவது நம்முடைய பொறுப்பு இல்லையா? கலா என்பதனாலே கிராமத்துடைய நாளில் எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயமாக அல்லாவின் சந்நிதியிலே நிறுத்தப்படும் ஒரு பரமான கடமையான அல்லாவினால் விதிக்கப்பட்ட அந்த கடமையிலே நாம் பொதுபோக்கு செய்துவிட்டு உலகத்திலிருந்து பிரிந்து விட்டால் அது கிராமத்தில் எவ்வளவு சிக்கலான சிரமமான நெருக்கடியான நாட்களாக நமக்கு அது கிராமத்தில் காட்டப்படும். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே நம்முடைய ஆண்கள் இதை மிகப்பெரிதாக சிந்திப்பதில்லை. என்னுடைய கையின் கீழே என்னுடைய மனைவி அல்லாஹ் தந்திருக்கிறான், அவளை எனக்கு அல்லாஹ் பொறுப்பாக்கி வைத்திருக்கிறான். அவளை சும்மா நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவளை சுவனத்திற்குரியவளாக இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு பல பணிவிடைகளை அவள் செய்கிறாள். என்னை ஒரு தந்தை என்று அழைக்கின்ற அவரது குழந்தையை எனக்கு அவள் ஈன்று கொடுக்கிறாள். என்னுடைய சுக துக்கங்களிலே கண்டு கொள்ளுகிறாள். பல வேளைகளிலே நான் சோர்ந்து அயர்ந்து நான் பல சிரமங்களோடு கவலை தோன்றவனாக வரும் போதெல்லாம் அவள் எனக்கு ஒரு ஆறுதல் கொட்டவனாக இருக்கிறாள். அவருடைய வார்த்தை என்னுடைய உள்ளத்தை நெருடி வருடியது, எனக்கு பல சந்தோஷங்களை தருகிறது. இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய சரிபாதியாக இருக்கின்ற அவளை அன்பார்ந்தவர்களே, நாம் வெறும் இந்த உலக பொருட்களை மட்டும் கொடுத்து பொறுப்புகளை நீக்கிக் கொண்டவர்களாக நாம் ஒதுங்கிவிட்டால் நாளை கிராமத்துடைய நாளையிலே அவருடைய கொள்கையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் அவருடைய நோன்பை குறிப்பாக நாம் நோன்பு அன்னித்திருப்பதால் அன்பார்ந்தவர்களே, இதிலே நாம் எல்லோரும் அக்கறை காட்ட வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில பெண்கள் தன்னுடைய வாழ்நாளில் 50 வயதை பொழுது அடைந்திருப்பார்கள். இதுவரை கலா செய்யாதவர்களாகவும் இருந்திருக்கலாம். ஏன், அவர்களுக்கு வழிகாட்டல் இல்லை. அவருடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்ட கணவன் பல இடங்களிலும் இது பற்றிய தெளிவுகளை விரிவுகளை விளக்கங்களை கேட்டாலும் கூட அதை வீட்டிலே சொல்லாதவராகவோ அல்லது உண்மையிலே அதை பற்றி இதுவரை கேள்விப்படாதவர்களாகவோ ஒரு ஆண் இருந்து விடுவது என்பது அன்பார்ந்தவர்களே, அது அவருக்கான பொறுப்பை அவர் சொல்வதை நிறைவேற்ற முயற்சிக்கவில்லை அவர். எனவே ஒரு பெண் இந்த 6-7 நாட்கள் இந்த வருடம் முடிவதற்குள்ளாலே அவர் கலா செய்திருக்க வேண்டும். உடனடியாக கலா செய்ய வேண்டும். அவளுக்கு தகுந்த காரணங்கள் ஏதும் இல்லை என்றால், அது இன்றும் விலகி இருக்கிறார் என்றால், இந்த வருடம் முடிவதற்கு முன்னாலே அவள் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி இருக்க வேண்டும். அதனாலே அன்பாண்டு சாபானுடைய 15க்கு பின்னால் கூட அவர்களுக்கு கலா என்று அடிப்படை என்றால் அவர்கள் அந்த நோன்பை நோக்கிக் கொள்ளலாம். இன்னும் சாபான் இப்போதுதான் பிறந்த 5-6 நாட்கள் கடந்திருக்கிறது. அதனாலே அன்பாண்டு பெண்களுக்கு நாம் இதை சொல்ல வேண்டும். சில பெண்களுக்கு சென்று ரமலானிலே ஒரு குழந்தை கிடைத்திருக்கலாம். அந்த குழந்தைக்கு இப்பொழுதுதான் 1 வருடமாக இருக்கலாம். இப்பொழுது அவள் பாலூட்டி தந்தையை பிள்ளைக்கு பாலூட்டுகின்ற ஒரு பாலூட்டும் தாயாக இருந்தால் இப்பொழுதும் அவளுக்கு அவருடைய சிரமம் இருக்கிறது என்றால், சிலவேளை இந்த ஆண்டுடைய ரமலானிலே கூட அவளுக்கு நோன்பு நிற்பது சிரமமாக ஆகிவிடலாம். கடந்த வருடத்திலேயே 1 மாத நோன்பு இருக்கிறது, இந்த வருடத்திலே 1 மாத நோன்பு வந்துவிட்டால் அடுத்த வருடமாக அதை அவர் சந்திக்கும் போது அன்பார்ந்தவர்களே, 2 வருடங்களுடைய 1 58ஆகவோ அல்லது 59ஆகவோ அல்லது 60 நாட்களாகவோ அது பூர்த்தியான 30 நாட்களாக இருந்தால் 60 நாட்களாக அவளுக்கு நோன்பு கொடுக்கப்பட்டால் அன்பார்ந்தவர்கள் அதை கலா செய்ய வேண்டிய பொறுப்போடு அவள் இருக்கிறாள். அந்த பொறுப்புக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சில ஆண்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும், பரக்க செய்ய வேண்டும். அவர்கள் தங்களுடைய உடல் தகுதி இல்லாவிட்டாலும் கூட வியாழன் திங்கள் நாட்களிலே நோன்பு நோக்கிறார்கள். சுண்ணத்தான நோன்பு ஏன் தெரியுமா நோக்கிறார்கள்? தன்னுடைய மனைவி தன்னுடைய கலாவை செய்து கொள்ள அவருக்கு சகரில் எழுந்த நான் உதவியாக இருக்கிறேன். பொதுவாக அன்பார்களே, ஒரு பெண் தன்னந்தனியாக பகல் முழுமை நமக்காக சமைத்து தந்து விட்டார்கள், நோன்பாளியாக இருந்த நிலையில் சமைப்பது என்பது சில வேளையுடைய உள்ளத்திலே அது கலா கடமை என்றால் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். இருந்தாலும் மனிதன் அடிப்படையில் சடைவாக இருக்கலாம், அந்த சடைவு என்னுடைய மனைவிக்கு போக்கப்பட வேண்டும், என்னுடைய பருவ வயதை அடைந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு போக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த குடும்பத்தினுடைய தலைவர் தன்னுடைய தலைமைத்துவத்தை விளங்கியிருக்கிறார். அவர் வியாழன் திங்கள்களிலே நோன்பு நோக்கி தன்னுடைய மனைவி மக்கள் அந்த கலாவை நிறைவேற்ற அவர் ஒத்தாசியாக இருக்கிறார். அந்த குடும்பத்தை பார்த்து, அந்த கணவன் மனைவியை பார்த்து, அந்த பிள்ளைகளை பார்த்து அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். இந்த சந்தோஷத்துடனே அடுத்த ரமலானை அடைந்தால் அது எவ்வளவு கண்ணியமான கௌரவமான பரக்கத்துகளை ரஹமத்துகளை அல்லாஹ்வுடைய கண்ணியங்களை இந்த குடும்பத்துக்கு வாங்கி கொடுக்கின்ற ஒரு ரமலானாக இருக்கும். ஆக அன்பார்ந்தவர்களே, அதிலே நாம் ஒருவரும் பொடுபோக்கு செய்யக்கூடாது, அதிலே நாம் ஒருவரும் கலக்கலக்கம் செய்துவிடக்கூடாது. நம்முடைய மனைவிடத்தில் நாம் இதை ஞாபகப்படுத்த வேண்டும். நோன்பு நோக்கவில்லை என்றால் நோக்குப்படியாக அவர்களுக்கு நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். அதனுடைய தண்டனை, அதனுடைய சிரமம், அது கிராமத்தில் உங்களுக்கு எவ்வளவு நெருக்கடியாக வரும் என்று நாம் மனைவியோடு இந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனைவி இதிலே நான் பொறுப்புடன் நடந்து கொண்டால்தான் அவருடைய மடியிலே வளர்ந்து வருகின்ற நம்முடைய சொத்துக்களான நம்முடைய பொம்பளை பிள்ளைகள் செல்வம் அவர்களும் கூட நோன்பு நோக்கார்கள். இல்லை என்றால் சாதி போலவே இருப்பார்கள். சில வேளைகளில் எங்காவது ஒரு சூழலுக்குள்ளே மாற்றப்பட்ட நம்முடைய வயது வந்த பொம்பளை பிள்ளை நான் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதில் அலட்சிய போக்கோடு இருந்து விடுவார் அந்த தாய். ஏனென்றால் அதை அவர் வாழ்நாளிலே செய்தது கிடையாது, அதிலே தெளிவாக அவர் கவனம் செலுத்தியது கிடையாது, அதை ஒரு தன்னுடைய வாழ்க்கையின் கடமையாக அவர் நினைத்தது கிடையாது. ஆக அன்பார்ந்தவர்களை, அப்படி நாம் நடந்துவிடக் கூடாது. நம்முடைய மனைவி நம்முடைய வாழ்க்கையிலே பங்கு போட்டிருக்கிறாள். நாளை இங்கு பிடித்த கரம் சுவனம் வரை அவளோடு ஒரே கரத்திலே அவளுடைய கரமும் நம்முடைய கரமும் கோர்க்கப்பட்டதாக அந்த மேலான சுவனத்தை அடைந்து அங்கும் நாம் சந்தோஷமாக அந்த குடும்பத்தோடு இங்கு வாழ்வது போல அதே குடும்பத்தோடு அங்கு நாம் வாழ வேண்டும். இதுதான் எல்லா ஆண்களுடைய ஆசையாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே. எனவே நாம் இதற்கு வழிகாட்ட வேண்டும். இந்த விடயத்திலே நாம் அவர்களுக்கு வழிகாட்டலாக இருக்க வேண்டும். இது பற்றிய பூர்ணமான தெளிவு நமக்கு இல்லை என்றால் உலமாக்களை அழுகி என்னுடைய மனைவி இப்படி இருக்கிறாள், இப்படி நடந்திருக்கிறது, எனவே நான் அவளுக்கான இந்த காலத்திலே எப்படி நான் அவளை நோன்பு நோக்க வைப்பது. ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே நாம் இந்த விடயத்தில் தெளிவுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது நம்முடைய ஒரு கடமையாக இருக்கிறது, நம்முடைய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. இதுவும் இன்றைய நாளில் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக நாம் ஞாபகப்படுத்துகிறோம். ஏனென்றால் இன்னும் ஆறு 20 நாட்கள் கிட்டத்தட்ட இருப்பதனால் தாராளமாக ஏராளமாக 20 நாட்களுக்கும் மேலாக இருக்கிறது. நாம் அந்த நோன்புகளை கலா செய்து கொள்ளலாம். இன்றைய நாம் நம்முடைய மனைவியிடத்தில் இவைகளை பற்றி நாம் விசாரிக்க வேண்டும். நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. இதுவரை வேண்டாம் இதை பற்றிய ஆறு நினைவு இல்லாமல் இருந்தவர்களுக்கு இன்று இங்கு வந்திருக்கிறவர்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு எனக்கு தெரியாது, நான் மறந்து விட்டேன், அறியாமையால் இருந்து விட்டேன், எதுவும் அல்லாவிடத்திலே ஒரு சாட்டாக சாட்டாக நாளை மாறமாட்டார். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனால இது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இது சில நேரங்களிலே கடந்த சில வருடங்களாகவே நம்முடைய மனைவியோ வயது வந்த பொம்பளை பிள்ளையோ நோன்பு நோக்கவில்லை என்றால் அவர்களுக்கான சிபியாக்கள் இருக்கிறது. அவைகளை தெளிவாக உளமாக்கிடத்திலே நாம் சந்தித்து நாம் கேட்டுக் கொள்ள வேண்டும். இதே போலதான் அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொரு ரமலானுக்குள்ளும் நாம் நுழையும் போது நாம் ஒரு நல்ல தெளிவான வாழ்க்கையிலே நாம் இருக்க வேண்டும். அதனால் இந்த நம்முடைய தலைப்பும் கூட அன்பார்ந்தவர்களே என்னவென்றால், நாம் வாழ்க்கையிலே ஒரு இஸ்ரா மேலதிகமான வித்தியாசமான செலவுகளில் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். அது வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான பங்கு என்றால் அன்பார்ந்தவர்களே, ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், திருமணத்திலே ஆக சிறந்த வரக்கத்து பொருந்திய திருமணம் அந்த திருமணத்தில் செலவுகள் குறைவாக இருப்பது. வாழ்க்கையினுடைய முதல் ஆரம்பமே செலவுகள் சுருங்கியதாக இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதற்காக வேண்டி கிழிந்த ஆடையோடு இருக்க வேண்டும் என்பது அல்ல, ஒரு பாலடந்த மண்டபத்துக்குள்ளே நம்முடைய திருமணம் நடக்க வேண்டும் என்பது அல்ல. ஆடம்பரங்களை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அலங்கார பொருட்களின் ஊடாகவோ அல்லது அவித்தியாசமான விதவிதமான ஆடைகளை அணிந்து கொண்டு ஆய்ந்து நாம் அதை சொல்ல தேவையில்லை என்பது என்னமோ நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலவோ என்னவோ தெரியவில்லை, இப்பொழுது ஒரு வருடம் காலமாக திருமணம் என்றாலே பயப்படுகிறார்கள் மக்கள். 50 பேருக்கு மேலே சேர வேண்டாமாம், கடனிலே ஒன்றாக இருக்க வேண்டாமாம், கூட வேண்டாமாம், மாஸ்க் போட்டுக் கொள்ளுங்கள், அப்படி இப்படி நாம் கடந்த காலங்களிலே விட்ட தவறுகளுக்கு நம்ம எல்லாம் எச்சரிக்கிறானே என்று பயப்படும் அளவிற்கு அந்த திருமணத்தில் நெருக்கடி வந்திருக்கிறது. திருமணம் நடக்கிறது, ஆனால் இப்படி இப்படியோ எல்லாம் கற்பனைகளிலே மிகுந்த அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாம் ஒரு சாட்டையடி கொடுப்பதைப் போல அந்த திருமணம் நடப்பதை இன்று நாம் பார்க்கிறோம். ஆக அன்பாரே, வாழ்க்கையை தொடங்கும் போதே சிக்கனத்தை சொல்லித் தருகின்ற அல்லாஹ் அந்த வாழ்க்கையின் பாதையில் நடை போடும் போது மட்டும் அல்ல ஆடம்பரத்தை விரும்புவானா? அந்த ஆடம்பரங்களில் ஒரு சிலவற்றை நாம் ஞாபகப்படுத்துகிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும் ஒரு நம்ம சந்தோஷமாக வாழ நினைப்பவர்கள்தான். சந்தோஷம் என்பது ஆடம்பரத்தில் இல்லை அன்பார்ந்தவர்களே, சந்தோஷம் என்பது அது ஆடம்பரத்தில் இல்லை. பெரிய வீடுகளை கட்டிக்கொள்வதில் இல்லை. வாழ்க்கைக்கு தேவையான வீடுகளை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும். அதில் எந்த தடையும் இஸ்லாம் நமக்கு சொல்லவில்லை. அதை அலங்கரிப்பது, டெக்கரேஷன் பண்ணுவது, வாழ்க்கையில இவ்வளவு இருந்தால் போதும் என்றால் அவருக்கு வெளியிலே அவருக்கு கேட்டு பாருங்கள், ஏன் இப்படி நீங்க செய்திருக்கிறீர்கள் என்று அவருக்கே அதற்கான விடை சொல்ல முடியாது. விடையில்லாத கேள்விகளை தங்களுக்கு தாங்களே எழுப்பிக் கொண்டு பல வாழ்க்கையும் பல விடயங்களை செய்து கொண்டு போகிறார்கள். அந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, நாம் முதலாவதாக நம்முடைய ஆடைகளை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ரமலான் என்றாலே நம்முடைய உள்ளத்திலே பெருநாள் தான் ஓடும். எப்படி நான் பிள்ளைகளுக்கு ஆடை எடுப்பது, எப்படி நான் மனைவிக்கு ஆடை எடுப்பது, எப்படி நான் எனக்கு ஆடை எடுப்பது, அதை டெக்கரேஷன் எப்படி செய்வது, நம் நாட்டிலே இல்லையா, பிற நாட்டுகளுக்கு செல்லவும் முனைகிறார்கள் மக்கள். அன்பார்ந்தவர்களே, ஆடம்பரம் எல்லை கிடந்தால் என்ன நடக்கும் என்றால் அது நம்மை மட்டுமல்ல நமது சமூகத்தை அது பாதிக்கும். தனியொரு மனிதனுடைய ஆடம்பரம் அது சமூகத்தை பாதிக்கும், சமூகத்தை பாதித்துவிடும். ஒரு சிறிய கூட்டத்துடைய ஆடம்பரம் அது ஒரு சமூகத்துடைய வாழ்க்கையை சின்ன ஆக்கிவிடும். தஃப்சீர்ல எழுதியிருக்கிறார்கள், ஃபிரௌன் ஆட்சிக்கு வர முன்னாலே அவனுடைய தொழில் என்ன தெரியுமா, இந்த கபிரிஸ்தான்களிலே கலங்களை களவெடுத்து விற்பது, அது அவனுடைய தொழில். இந்த குரானின் பல இடத்தில் அவனுடைய ஆடம்பர வாழ்க்கை பற்றி அல்லாஹ் பேசுகிறானே, அவனுடைய ஆடம்பரம் என்ன தெரியுமா, அது வெறும் கள்ளனாக இருந்தான், ஒரு திருடனாக இருந்தான். இந்த உலகத்திலே திருடர்கள் எத்தனையோ அந்தஸ்துள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கை வைத்தால் தங்கத்திலே தான் வைப்பார்கள், போடியிலே தான் வைப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, அதனாலே களவு களவுதான். ஆனாலும் இவனுடைய களவு எங்கு ஆரம்பித்திருக்கிறது என்றால் கபன் களவெடுப்பது. அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட அவனைத்தான் அல்ல அந்த எகிப்து மிஸ்ருடைய ஆட்சியை வைத்தான். அதற்கான அடிப்படை காரணம் யார் தெரியுமா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ருடைய ஆட்சியிலே இருந்தார்கள். அந்த ஆட்சியிலே மிக நீதமான, நிதானமான, கண்ணியமான ஒரு ஆட்சி செய்தார்கள். எந்த அளவுக்கு கௌரவமான ஆட்சியாக அது இருந்தது என்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய உடன்பிறப்புகளையும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கும் போது அவர்களையும் சேர்த்து சில திருமண வீடுகளுக்கு அழைப்பார்கள். அந்த திருமண வீடுகளுக்கு இவர்கள் சென்றால் அங்கு இவர்கள் அணிந்து போகின்ற அந்த செருப்பு இருக்கிறதே, அந்த செருப்பும் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார்களே குடிமக்கள், அவர்களுடைய செருப்புக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்க மாட்டாது. இது அரசருடைய குடும்ப செருப்பு, அரசருடைய செருப்பு அல்லவா, எதுவுமே இருக்காது. அணிந்து போகின்ற ஆடைகளும் அப்படி ஒரு பெரிய வேற்றுமையை காண முடியாது. மக்களோடு மக்களாக கலந்திருப்பார்கள். இந்த அரச குடும்பம் வந்தார்களா, சென்றார்களா, போனார்களா என்று கூட அந்த எகிப்திலே மக்களுக்கு தெரிய மாட்டாது. அப்படி நடுத்தரமான வாழ்க்கைதான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய ஆட்சி முடிந்தது. பின்னாலே பின்னாலே குடும்பத்தை சேர்ந்த பலர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அந்த ஆட்சியின் போதுதான் பிரகவனும் உலகத்திலே தோன்றினான். அவன் களவெடுக்க செல்லும் போதெல்லாம் அங்கு எப்படி ஆடைகள் அங்கு கவனிடப்பட்டது என்றால், சில வயதானிகள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள், அவர்களுக்கு அணிவிக்கப்பட்டிருக்கின்ற ஆடை பட்டாக இருக்கும். அந்த பட்டு ஆடையை களவெடுத்து வந்த பிரான் தன்னோடு இருந்த அந்த சில நபர்களை ஒன்று சேர்த்து சொல்லுவான், இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த குடும்பமும் யாரு தெரியுமா, நம்முடைய பாசையை சொன்னால் WWAக்கள் வந்தா வரத்தார்கள், இவர்கள் செலஸ்தீனிலே உள்ளவர்கள், ஆட்சியை பிடித்து ஆட்சியில ஏறி இருக்கிறார்கள். நம்முடைய உயிரோடு இருக்கின்ற நம்முடைய உடுப்பை பாருங்கள், எப்படி கிழிந்திருக்கிறது, எத்தனை செய்யர்கள் போட்டிருக்கிறோம், எத்தனை அண்டைகள் போட்டிருக்கிறோம். இந்த யூசுபையும் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தையும் பாருங்கள் எப்படி இருக்கிறார்கள். இப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, அவர்களுக்கு பின்னாலே வந்த ஆட்சியாளர்கள் ஆடம்பரமாக நடக்க ஆரம்பித்தார்கள். அவருடைய செருப்புகள் எல்லாம் பொதுமக்களுடைய செருப்புகளை விட பன்மடங்கு விலை கொண்டதாக இருந்தது. அவர்கள் ஆடையோடு அணிந்து வீதியிலே சென்றால் இது ஆட்சியாளர்களுடைய பயணம், ஆட்சியாளர்களுடைய பிள்ளைகள் பயணிக்கிறார்கள், மனைவி பயணிக்கிறாள் என்றெல்லாம் சொல்லும் அளவிற்கு வேறுபட்டார்கள் மக்களை விட்டு. அப்பொழுதுதான் அல்லாஹு தாலா பிரானுடைய உள்ளத்திலே போட்டு விட்டான் ஆட்சியை பிடி என்று. அவன் என்ன தெரியுமா செய்தான், தன்னோடு இருந்த அந்த சில வாலிபர்களுக்கு மூல செலவை செய்தான். இது நம்முடைய நாடு, நம்முடைய பிரதேசம், நமக்குரியது. இங்கு இவர்கள் வாழுகிறார்கள், எப்படி வாழுகிறார்கள் பாருங்கள். உயிரோடிக்கும் நமக்கு நல்ல ஒரு ஆடை இல்லை, மரணித்த இந்த வயது முதிர்ந்த மனிதனுக்கு பட்டாடை கவனமாக இருக்கிறது. எனவே நாம் தான் இந்த ஆட்சியின் சொந்தக்காரன். இது ஒரு நாளில் நடந்ததல்ல, பல நாட்கள் திட்டமிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி அவருடைய மூளைகளை திரட்டச் செய்தான். அதனுடைய விளைவுதான் ஒரு நீண்ட காலம் ஒரு கொடுங்கோல் ஆட்சியை அந்த ஃபிரௌனுடைய கையிலே தூக்கி அல்லாஹ் கொடுத்தான். இந்த ஓடுகின்ற நதி எனக்கு கீழே ஓடுகிறது என்றான், இந்த மிஸ்ர் எனக்கு சொந்தம் என்றான். ஆனாலும் அல்லாஹு தஆலா அவனுக்கு அந்த மிஸ்ரிலே ஒரு ஆறடி நிலமும் கொடுக்கவில்லை, என்றும் அவன் அடக்கப்படாமல் தான் இருக்கிறான். ஆக அன்பார்ந்தவர்கள், எனவே ஆடையினுடைய ஆடம்பரம் ஃபிரௌன் போன்ற கொடுமையானவர்களை இந்த சமூகத்தின் மீது சாட்டிவிட்டிருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, அதற்காக நாம் பெருநாளுடைய நாட்களிலே நல்ல ஆடை உடுத்தக்கூடாதா, உடுத்த வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதில் நிதானமான போக்கு இருக்க வேண்டும். அவதானமான பொற்பான் என்னுடைய பிள்ளைக்கு 6 மாசம் 15 உடுப்பு எடுத்து வந்திருக்கிறார். அன்பார்ந்தே பிள்ளைகள் 6 மாசம் அந்த 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 கண்ட கால பருவத்திலே மல மல என்று வளர்வார்கள். 3 மாதத்திற்கு ஒருக்க ஆடைகள் வேண்ட வேண்டும். 3 மாதத்திற்கு ஒருக்க ஆடை வேண்ட வேண்டிய பிள்ளைக்கு 10-15 ஆடைகளை வேண்டி வைத்திருக்கிறார். ஒரே பொம்பளை பிள்ளை என்று ஒரு பேரை சொல்லிக் கொள்கிறார். ஒரே ஆம்பளை பிள்ளை என்று பேரை சொல்லிக் கொள்கிறார். 800 ரூபாய் 900 ரூபாய் 1500 ரூபாய் வரை சின்ன உடுப்புகளுடைய விலையாக இருந்திருக்கிறது. அது ஒரு 3 மாதத்திலே அடுப்பிலே சட்டி பிடிக்கிறார்கள். நவுது பில்லா இன்ஹா 1500 ரூபாய் 1500 ரூபாயுடைய அந்த ஆடை சட்டி பிடிக்க உதவுகிறது. அதை நான் எடுக்கக்கூடாதல்ல, ஒரு 3-4 உடுப்புகள் எடுத்தால் போதும். சின்ன பிள்ளை அடிக்கடி அந்த பிள்ளைக்கு உடுப்புகளை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது என்றால் ஒரு சாதாரணமான உடுப்புகளை வீட்டுக்கு எடுத்துக் கொள்வது. யாராவது ஒரு மனிதர் வருகிறார் என்றால் நமக்கும் ஒரு கௌரவம் இருக்கிறது. நான் ஒரு பெரிய முதலாளி, நான் ஒரு கடைக்கு சொந்தக்காரன், நான் பெரிய ஜப்பில் இருக்கிறேன். அதற்காக வேண்டி நாம் என்ன செய்யலாம், நம்முடைய கண்ணியத்தை பாதுகாக்க அவர்கள் வரும்போது ஒரு சில நல்ல ஆடைகளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உடுத்தாக்கி வைத்துக் கொள்ளலாம். அதற்காக இப்படியெல்லாம் நாம் இஸ்ரார் செய்யக்கூடாது. இதைவிட மேலே ஒரு படித்தரம் தாண்டி நம்முடைய வீடுகளிலே உள்ள பெண்கள் கல்யாணம் முடிச்சு 20 வருஷங்கள் அந்த அதற்காக எடுத்த பட்டு சாரி இன்னும் அப்படியே இருக்கிறது. ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டார்கள். அன்று போட்ட கிட் இன்னும் அப்படியே இருக்கிறது, யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா அது முதலாவது கல்யாணத்துக்கு எடுத்தது, யாருக்கும் கொடுக்க கூடாதாம். அது என்ன செய்ய போறோம்? அதை ஒரு ஏழைக்கு கொடுத்திருந்தால் சஹாபாக்களுடைய காலம் எப்படி இருந்தது தெரியுமா? வரலாறுகளை நாம் பார்த்திருக்கிறோமே, அதிகமான சஹாபா பெண்கள் திருமணம் முடித்து தன்னுடைய கணவனை முதலாவது இரவிலே சந்தோஷமாக சந்திப்பதற்கு பக்கத்து வீட்டிலே தான் உடுப்பு வேண்டி உடுத்திக் கொண்டு கணவனுக்கிட்டே போவார்கள். உலகத்திலே இப்படி நம்முடைய ஊரில் எங்காவது இருக்குமா? அப்படி ஒரு திருமணத்தை நினைத்து பார்க்க முடியுமா? கண்ணியமான சகாபாக்களுடைய அந்த குடும்பங்களிலே அன்பார்ந்தவர்களே, அந்த பெண்கள் தன்னுடைய ஓரிரு நாட்களுக்கு கணவனோடு நல்ல ஆடையில இருந்து அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக இரவில் துணி ஏறுவார்கள். அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு சிரமம். தன்னுடைய தந்தையை நெருக்கடிப்படுத்தக் கூடாது என்று அந்த பெண் நினைத்தால், என்னுடைய பிள்ளையால் நான் கடன்படக்கூடாது என்று அந்த தந்தை நினைத்தார், என்னுடைய கணவனை நெருக்கடி கொடுத்து கடவுளை கடந்தாடமாக்கி என்னுடைய பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்த நான் தயாரில்லை என்று அந்த வீட்டினுடைய தலைவி அந்த 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 மனவாளியுடைய தாய் நினைத்தால், இவருடைய கணவன் மனைவி நினைக்கிறாள், இப்ப எவ்வளவு சந்தோஷமான குடும்பம் அன்பார்ந்தவர்கள். எனவே நாம் ஆடம்பரங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். ரமலானுக்குள்ளே நாம் ஆடம்பரம் இல்லாமல் நிலைய வேண்டும். ரமலான் வந்துவிட்டது என்றால் உடுத்துகின்ற காலம், உண்ணுகின்ற காலம் அப்படியல்ல, அது இபாதத்துடைய காலம், அமல்களுடைய காலம். வாழ்க்கையில யாழ்லா நீ தந்த கிராமத்துக்களை நான் சிக்கலமாக பாதிக்கிறேன். யாழ்லா நான் ஒரே நாளில் உடுத்துகின்ற உண்ணுகின்ற இந்த உணவை 3 நாளாக பிரித்து இதை யாரோ ஒரு ஏழைக்கு நான் சேர்க்கிறேன். யாழ்லா அப்படி ஏழைகளின் கஷ்டங்களை விளங்குகின்ற காலம்தான் அன்பார்ந்தவர்களே ரமலானுடைய காலம். நம்மை பட்டி நீருக்க வைத்ததால் அல்லாவுக்கு என்ன லாபம் இருக்கிறது? ஆக அன்பார்ந்தவர்களே, அதனால் இந்த ஆடுகளிலே நாம் மிக அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு வெளியிலே இன்னொரு விடயத்தை நாம் வீடுகளிலே பார்க்கலாம். வீடுகளில் இந்த ஷோகேஸ் வைத்திருப்பார்கள், சின்ன சின்ன பிங்க் அண்ட் கிளாஸ் அலீடுகள் வைப்பதற்கு. சைனாக்காரன் முதல் முதலாக ஒரு கோப்பையை கண்டுபிடித்திருப்பான். அந்த கோப்பை சைனாக்காரனுக்கே மறந்திருக்கும், ஆனால் நம்முடைய யாருடையாவது வீட்டிலே இன்னும் இருக்கும். அதுல இன்னும் ஒரு சொத்து தன்மை பட்டிருக்காது, அந்த பிளேட்ல இன்னும் ஒரு சொத்து மனை விழுந்திருக்காது, அந்த கரண்ட் இன்னும் ஒரு கடலை கூட சீனி போட்டு கரைக்க பாதிக்கப்பட்டிருக்காது, அந்த கரண்ட் இன்னும் ஊட்டிலே இருக்கிறது. 25 வருஷத்துக்கு முன்னாலே, 30 வருஷத்துக்கு முன்னாலே அடிக்கப்பட்ட அந்த சைனாவிலே தயாரிக்கப்பட்ட அந்த பொருள் இன்னும் நம்முடைய சோக்கஸுக்குள்ளே இருக்கிறது. 50-60 கரண்டி, 10-15 கிளாஸ் செட், 30-40 கோப்பத்தின் செட், இப்படியே இருக்க தொட்டதும் கிடையாது, தொடச்சதும் கிடையாது. சில ஊடுகளிலே தொடச்சு கொள்வார்கள். ரமலான் வந்தால் அதான் நம்முடைய சுத்திகரிப்பு வேலை, இருக்கிற பழசையெல்லாம் துடைக்கிறது. அது பாவனைக்கே உதவாத உண்டு. அன்பான் இது இஸ்லாம். இதனால கிராமத்திலே அல்லாவிடத்தை நிச்சயமா கேள்வி கணக்கு உட்படுத்தப்படலாம். சஹாபாக்கள் ஒரு கோப்பை இல்லாமல் அன்பார்ந்தவர்களே எப்படி தன்னுடைய காலத்தை கழித்திருக்கிறார்கள்? ஒரு ஆடை இல்லாமல் மாற்றுவதற்கு மறு ஆடை இல்லாமல் கணவனுடைய ஆடையிலேயே தெளிவ மனைவி, மனைவிக்கு சொந்தமான அதே ஆடையிலேயே தெளிவ கணவன், இப்படி வாழ்ந்த அந்த மேலான உயர்ந்த சஹாபாக்களை பாரம்பரியமாக கொண்ட நாம் ஆடம்பரத்தின் உச்ச நிலைகளை இன்று நாம் அடைந்திருக்கிறோம். அதற்கென்று திட்டின் சடித்து, அதற்கென்று சுபஹான் அல்லாஹ், அதற்கு 1 லட்சம் செலவு, அதுக்குள்ளே வைக்கப்பட்ட பொருள்களுக்கு 4 லட்சம் செலவு, ஆனால் அது பாவித்ததே கிடையாது. அதை இதுவரைக்கும் பாவிக்கவில்லை. ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த இஸ்ராபோடு நோன்புக்குள்ளே நாம் நுழைவது, இந்த இஸ்ராபோடு ரமலானுக்குள்ளே நுழைவது. ஆக நம்முடைய பழைய ஆடைகள் ஏழைகளுக்காக அது உதவப்பட வேண்டும். நம்முடைய ஆடம்பரமான செலவுகள் குறைக்கப்பட்டு ஏழைகளின் மீது அது பங்கிடப்பட வேண்டும். ஆக அன்பார்ந்தவர்களே, இதுவெல்லாம் வாழ்க்கையினுடைய அடிப்படையான தேவைகளாக இருக்கிறது. இன்னும் சில வீடுகளிலே இந்த சோபா செட் வாங்கி போடுவார்கள். அந்த சோபா செட்டை பிள்ளைகள் தொட்டால் கையை வெற்ற மாதிரி வார்த்தையாவது கடைசியை பாதிப்பார்கள். அது மூடப்பட்ட நேரத்தில் தான் அப்படியே அதற்கு ஒரு அறை. நம்முடைய ஊரில் இப்போ பேச்சு காணி கிட்டத்தட்ட அந்த ஆண்டு இருந்து பகுதியில் 6 லட்சம் 7 லட்சம் போகிறது. அவர் பெரிய காம்பரை அடித்திருக்கிறார். அது கிட்டத்தட்ட 20க்கு 20 என்றால் அந்த ஆண்டு 2 ரெண்டு 400 ஸ்கியாபிட் அறப்பேட்டத்தை விட கூட 400 ஸ்கியாபிட் அறப்பேட்ட இல்லை. 20க்கு 20 என்றால் 2 ரெண்டு 400 என்றால் அந்த ஆண்டு அது ஒரு பேட்டத்து 20 லட்சம் அதுதான் உன்னோட பேட்டத்து கிட்டதாக இருக்குது. கிட்டத்தட்ட வெறும் சோபா செட்டை போட்டு கடவுள் போட்டு மூடி புள்ள கூட காக்கவிடாம அங்கே ஒரு சோபா செட் வைத்திருக்கிறார். அதுக்கு காணி அதுக்கு போட்ட மாதிரி அதற்குள்ளே போட்ட சோபா செட் எல்லாம் சேர்த்து 15 லட்சத்தை தாண்டிருக்கிறது. பாவம் அந்த சின்ன பிள்ளைக்கு ஆசை ஒரு தடவை அதுல இருக்க, ஆனால் அது இருந்தது கிடையாது. அன்பாந்தொழி இதுக்கு பேர் வாழ்க்கையா, இதுக்கு பேர் அனுபவிப்பா, இதுக்கு பேர் உழைப்பா. கேட்டா சொல்லுவார்கள் பிள்ளைக்காக மனைவிக்காக குடும்பத்துக்காக என்பார்கள். அந்த குடும்பத்திலே நமக்கு பிறந்திருக்கின்ற நம்முடைய உயிர் நாடியான அந்த பிள்ளை கூட எப்பாரா அந்த சோகா எதற்கு என்பார்ந்தவர்களே, அது மூடி மூடி அப்படியே மூடி யாரோ ஒருவர் வந்து அதை உட்கார்ந்துட்டு போவார். அவர் அறிமுகம் இருக்க மாட்டார், முன்பில் தெரிந்திருக்கவும் மாட்டார்கள் என்பார்ந்தவர்களே. அப்படி என்றால் நம்முடைய பிள்ளைக்கு நாம் ஒரு வேலை செய்யலாம், ஒரு போன்ல ஒரு போட்டோ அடித்து தான் மகன் சோகா என்று காட்டிட்டு ஒரு செலவும் இல்லையே ரொம்ப. அன்பார்ந்தவர்களை வாழ வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். மோமின்கள் முஸ்லீம்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு நம்முடைய மொழிபெயர்ப்பு வித்தியாசமாக இருக்கிறது. வாழ்க்கை என்றால் என்ன என்றால் யாருக்காவது சேர்த்து வைத்து விட்டு போவது, அதைத்தான் நாம் வாழ்க்கை என்று நினைக்கிறோம். அன்பார்ந்த இளமையான காலத்தில் வாங்கின அந்த சோபா செட்டில் இன்னும் இவர் மனைவியர் சந்தோஷமாக உட்காரவில்லை, யாரோ வந்து உட்காருவார்கள். அதற்காக அவர் கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பார், கடன்பட்டு வாங்கியிருப்பார். சில வேலைகளிலே அப்படி நம்முடைய முஸ்லீம்கள் செய்வது மிக குறைவு. அதற்கு சில நேரங்களில் எங்கேயாவது அதை ஒரு கடையை வாங்கியிருப்பார், அதற்கு அது வட்டி போட்டிருப்பார். அந்நியத்தருடைய கடையாக இருந்தால் அது வட்டிக்கு வாங்கப்பட்ட 1.5 லட்சம் 2 லட்சத்துடைய சோபா செட்டாக அப்படி இருக்கலாம். ஆக அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும் மூமின்கள். இந்த சங்கையான ரமலானை அல்லாஹ் தந்திருப்பதே நாம் எல்லோரும் கண்ணியமாக வாழ வேண்டும் என்பதற்காக, ஒருவர் ஒருவரை புரிந்து வாழ வேண்டும் என்பதற்காக, ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து வாழ வேண்டும் என்பதற்காக, கண்ணியமாக கௌரவமாக வாழுகின்ற இந்த சமூகம் அல்லாஹ்வுடைய கடமைகளின் பேரிலே அந்த கௌரவத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஅம்மா மன் காஃபா மகாம ரப்பிஹி வனஹ நஃப்ஸ அனில் ஹவா ஃபைன ஜன்னத ஹியல் மவா. சுவனத்தில் யார் தங்குவார்கள் தெரியுமா? அல்லாஹ்வை உண்மையாக பயந்து தன்னுடைய மன ஆசையை அப்படியே அடிபணியை செய்து விடுவார்கள். அதற்கு அவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள். தனக்கு கீழேதான் தன்னுடைய ஆசை இருக்கும், ஆசைக்கு கீழே அவர் இருக்க மாட்டார். அவர்கள் தங்குகின்ற ஸ்தலம் சொர்க்கம் என்றெல்லாம் சொல்லுகிறான். என்னுடைய உள்ளம் சொல்லுகிறது, அவருடைய வீட்டில் இருப்பது போல நானும் ஒரு பெரிய சோபா செட் வாங்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அது அவரை போலவே என்னுடைய வீடும் ஆடம்பரமாக அங்கே இங்கே எல்லாம் அலங்கரித்து லைட் போட்டு டெக்கரேஷன் பண்ண வேண்டும் என்று நர்சு சொல்லுகிறது, அவா சொல்லுகிறது. அவர் இந்த ஆயத்தை நினைவு கூறுகிறார். யார் தன்னுடைய ஆசைகளை அபிலாசைகளை அல்லாவிற்காக விட்டுக் கொடுத்து விடுகிறார்களோ அவர்கள் தங்குகின்ற ஸ்தலம் அது சுவனமாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறான். எனவே இது எல்லாம் கழிந்துவிடும். இதை போல எண்ணற்ற நடங்கு கற்பனைகளில் படாத கண்களுக்கு தெரியாத காடுகளிலே பட்டிருக்காத இன்பம் நிறைந்த அந்த சுவனத்தை அடைய நான் இவைகளை விட்டுக் கொடுக்கிறேன் என்று ஒரு மூமின் முன் வருவார் என்றால், அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலான் அல்ல, எத்தனை ரமலானை சந்தித்தாலும் அவருக்கு சந்தோஷமான ரமலானாக இருக்கும். ஆக ஆடம்பரத்தை நாம் சுருக்கிக் கொள்ள வேண்டும். முன்னாலே பெருநாள் வருகிறது அன்பார்ந்தவர்களே. இன்றைக்கு எல்லோருக்கும் சிரமமான ஒரு காலம், பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டிருக்கிற காலம், வியாபாரங்களிலே பலர்கள் தோத்திருக்கிறார்கள். ஆடம்பரமான வாழ்க்கைகளை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மனைவியோடு இந்த விடயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதை பாருங்க, கடந்த வருடம் நான் இப்படி தொழில் செய்தேன், இப்படி இந்த தொழிலில் வீழ்ச்சி இருக்கிறது, கடந்த வருடம் என்னுடைய முதலாளி இப்படி எனக்கு தந்தார், இந்த முதலாளி நடிச்சிருக்கிறார், வியாபாரத்தில் தோற்றிருக்கிறார், எனவே அவர் எனக்கு இந்த முறை எதை தருவாரோ தெரியவில்லை. அதனாலே சாதாரணமான ஆடைகள், சாதாரணமான வாழ்க்கையுடைய ஆடம்பர பொருட்கள் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் நுழைவோம். இப்படி நம்முடைய மனைவியோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை விளங்கிக் கொள்ளுகின்ற அளவிற்கு நாம் அவளுக்கு மார்க்கத்தை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். அவள் குடிவாரனாக இருந்தால் என்றால் எப்படியாவது கொண்டு வாருங்கள், எங்கிருந்தாவது கொண்டு வாருங்கள் என்றால் ஒன்று நாம் அவளுக்குள்ளே மனக்கசப்போடு வாழ வேண்டி வரும். அப்படி இல்லை என்றால் நாம் அதை பிழையான பாதையில் பயணம் செய்து அடைந்து கொள்ள வேண்டி வரும். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே வருகின்ற இந்த சங்கையான உயர்ந்த ரமலான் அல்லாஹ்வை எல்லா கோணங்களிலும் திருப்திப்படுத்துகின்ற நல்ல ரமலானாக அமைய எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தவறுகளை மன்னிப்பாயாக, எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக, எங்களுடைய உலகத்திற்கு ஈந்து கொடுத்த எங்களுடைய மாதா பிதாக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. கண்ணியமாக கௌரவமாக உலகத்திலே எல்லா முஸ்லீம்களையும் வாழ செய்வாயாக. கண்ணியமான கௌரவமான இந்த ரமலானை யா அல்லாஹ் உயர்வாக நினைத்து அதற்குள்ளே நுழையும் போது நல்ல முறையிலே நீ விரும்புகின்ற எல்லா விதமான பக்குவங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்கி கொண்டு நுழைவதற்கும் அப்படி மனிதனின் அடிப்படையில் முன்பின் ஆகிவிட்டால் அந்த ரமலான் எங்களை பக்குவப்படுத்தி அடுத்த ரமலானை சந்திக்க வைக்கும் அளவிற்கு யா அல்லாஹ் எங்களை துப்புரவாக்கி மேலான ரஹமத்தை மக்பரத்தை நரக விடுதலை பெற்றுக் கொண்ட நல்லோர்களின் கூட்டத்திலே எங்கள் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.smyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.